இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, The Voice of Hope, புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibl@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-3-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது, இரண்டாவது வாய்ப்பு என்பது ஒன்று இல்லை. There is no second chance. இந்த செய்தியின் தலைப்பை கேட்ட மாத்திரத்துல எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும், அது எப்படி ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு? அவர் நம்மளுக்கு கொடுக்கறாரு இல்லையா? நம்ம பாவம் பண்றோம், மன்னிப்பு கேட்கறோம், அவர் நம்மளுக்கு கொடுக்கறாரு இல்ல அப்படின்ற கேள்விகள் உங்க மனதுல வரலாம். உண்மைதான், அவர் இப்போது நம்மளுக்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனால் அந்த இரண்டாவது வாய்ப்புன்ற ஒன்று எப்பொழுது ஒரு மனிதனுக்கு தடை செய்யப்படும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டருடைய வருகைக்கு முன்பதாக, அதாவது ஏழு வாதைகள் ஊற்றப்படும் சூழ்நிலையில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கான அந்த இரண்டாவது வாய்ப்பு அங்க அவங்களுக்கு கிடைக்காது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்துல நீங்க எத்தனை வாய்ப்புனாலே ஆண்டர்கிட்ட நீங்க வாங்கிக்கலாம், பாவம் பண்ணிட்டு ஆண்டர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார். ஆனா பாவத்தினுடைய விளைவை நீங்க சந்திக்கணும். நீங்க சிகரெட் அடிச்சுட்டு ஆண்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவார், ஆனா சிகரெட் அடிச்சதனுடைய விளைவை நீங்க தான் சந்திக்கணும். அப்ப விளைவோட நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா, ஆண்டவர்கிட்ட இருந்து பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில கிருபையின் காலம் அப்படின்ற ஒன்று முடிவடையும் பொழுது, அது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா, அதுக்கடுத்து ஒரு மனிதனுக்கு இரண்டாவது வாய்ப்பு அப்படின்றது கிடையவே கிடையாது. சரி, அப்ப இந்த இரண்டாவது வாய்ப்பை இல்லை அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா, அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிருபையின் காலம் எப்பொழுது முடிவடைகின்றது என்ற கேள்வி நமக்கு வருகின்றது. முதலாவது, ஒரு மனிதனுக்கு கிருபையின் காலம் எப்பொழுது முடிவடைகின்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில அவன் மரித்து பிறகு, அவன் மரிச்சிட்டான் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கான கிருபையின் காலம் அந்த இடத்துல முடிவடைகின்றது. அப்ப எல்லாரும் கேட்கலாம், அப்ப அது வரைக்கும் வாய்ப்பு இருக்கானலாம். ஆனா இதுல ஒரு காரியம் என்னன்னா, ஒரு மனுஷன் என்னைக்கு மரிப்பான்றது யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நல்லா பேசிட்டு இருக்கலாம், திடீர்னு மாலையில மரிச்சிடலாம். நல்லா பேசிட்டு இருக்கலாம், நாளைக்கு அவன் ஒருவேளை மரித்து போய்விடலாம். அல்லது ஏரோப்ளைன்ல போயிட்டு இருக்கலாம், திடீர்னு மறிச்சிடலாம், ட்ரெயின்ல போகலாம். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மரணம் அப்படின்றது எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த மரணம் அப்படின்றது இரண்டாவது வாய்ப்புக்கு ஒரு தடையா இருக்குது. அந்த மரணம் வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து அவனுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ உங்க வாழ்க்கையில எப்போ மரணம் வரும்னு உங்களுக்கு தெரியாததுனால, நீங்க ஒவ்வொரு நொடியும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமா இருந்து அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த இரண்டாவது வாய்ப்பை நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, சரியாய் பயன்படுத்தணும். இப்பொழுது இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்தணும். அதை சரியா பயன்படுத்தல அப்படின்னா, கிருபையின் காலம் முடிந்த பின்பு உங்களால் ஆண்டவர்கிட்ட இருந்து இன்னொரு வாய்ப்பு பெற முடியாது. அதாவது ஒரு மனுஷன் மறிச்சிட்டான்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, வேதம் தான் சொல்லுது அவன் ஒன்றும் அறியான். அப்போ அவன் ஒன்றுமே அறியான்றப்ப அவன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கவோ கட்டாயமாக முடியாது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை பார்க்குறப்ப அவனுக்கு இரண்டாவது வாய்ப்பு இல்லைன்னு பார்க்குறோம். இரண்டாவது காரியம், ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறப்பே அவன் மரித்து போகும் பொழுது, அதாவது அவனுடைய இருதயம் கடினப்பட்டு போகும் பொழுது, அது எப்போ நடக்கும்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாவம் பெருகும். அப்போ எல்லாருக்கும் ஒரு கட்டம் வரும், நான் ஆண்டவர் பக்கமா, தேவன் பக்கமா, சாத்தான் பக்கமா என்று தேர்வெடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அப்போ யார் யாரெல்லாம் தேவன் பக்கம் தேர்வெடுக்கிறாங்களோ அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. ஆனால் யார் யாரெல்லாம் சாத்தனுடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு அவன் பக்கம் எடுக்கிறாங்களோ அவங்கள மாட்டிக்கிறாங்க. இன்னும் சுருக்கமாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாவது வருகைக்கு முன்பதாக ஏழு வாதைகள் ஊற்றப்பட போகின்றது. அப்ப இந்த ஏழு வாதைகள் யாருக்கு ஊற்றப்படும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா யார் யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்க மேல இது ஊற்றப்படும். அப்ப நாம என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப நம்ம ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா இந்த கிருபையின் காலம் நம்மளுக்கு முடிவடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப இந்த ஏழு வாதைகள் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, எத்தனை பேர் எத்தனை வாட்டி ஆண்டவர்கிட்ட கேட்டா கூட ஆண்டவர் மன்னிக்க மாட்டார், ஏன்னா அவங்களுக்கான கிருபையின் காலம் முடிந்து போய் விட்டது என்று பார்க்கிறோம். அப்ப நம்ம கேட்கலாம், அப்ப இது வாரத்துக்கும் இன்னும் ரொம்ப வருஷம் இருக்குது இல்ல அப்படின்லாம். ஆனா அது எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பிரதமர் மோடிஜி அவர்கள் வந்து 5000 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தார். இரவுல அவர் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாரு, உடனே அது அமலுக்கு வந்து விட்டது. அடுத்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்ற சட்டம் வந்த பிறகு ஒண்ணுமே அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்ப அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில கூட இந்த சண்டே லா அப்படின்ற ஒண்ணு வரும், ஞாயிறு ஆசரிப்பு சட்டம்னு ஒண்ணு வரும், இந்த ஏழு வாதிகள்னு ஒண்ணு வரும். அப்ப இது வரக்கூடிய அந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். அவரை ஏற்றுக்கலை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய ரட்சிப்பை நாம் இழந்து போய்விடுவோம். ஆனால் அது எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. எப்படி ஒரு மனுஷன் எப்படி மரிப்பான், எப்போ மரிப்பான்னு யாருக்கும் தெரியாதோ அதே மாதிரி தான் இதெல்லாம் எப்பப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அதனால இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரா, அந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நீங்கள் செய்யறப்ப ஆண்டவர் உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்ற நம்ம பார்க்கின்றோம். சவுளுடைய வாழ்க்கையில பாக்குறப்ப சவுல் ராஜா ஆண்டவருக்கு விரோதமான பாவத்தை செஞ்சார், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறப்ப மன்னிச்சார். ஆனா அவர் செஞ்ச மிகப்பெரிய ஒரு பாவம் என்ன அப்படின்னா பரிசுத்தாவினருக்கு விரோதமான ஒரு பாவம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய முகத்தை இந்த சவுல் ராஜா கிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டார். பரிசுத்தாவியானவர் அவர்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டது. அப்ப அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சவுளுடைய வாழ்க்கையில் அந்த இரண்டாவது வாய்ப்புக்கு அங்க வாயமே இல்லாமல் போய்விட்டது. அவருக்கு இரண்டாவது வாய்ப்பே கிடைக்கலன்னு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் இருந்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நம்மளுடைய இரண்டாவது வாய்ப்பு முடிவடைகின்றது. கேட்கலாம், அது எப்படின்றப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம வாழ்க்கையில பாவத்தை குறித்தும் அவர் கண்ணித்து உணர்த்துறார். அப்ப இன்னைக்கு என் வாழ்க்கையில பாவத்தினுடைய குற்ற உணர்வே நான் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா பரிசுத்தன் என்கூட இல்லைன்னு அர்த்தம். அப்ப அவர் இல்லாத பட்சத்துல நான் விட்டு மன்னிப்பு கேட்க மாட்டேன், மன்னிப்பு கேட்கல அப்படின்னா எனக்கான மன்னிப்பு நான் பெற்றுக்கொள்ளாமல் மறிக்கும் தருவாயில பரலோகம் எனக்கு இல்லாமல் போய்விடும் என்று என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய இந்த உலகத்தில் தந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை சரியாய் பயன்படுத்தணும், அது சரியா வழிநடத்தணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரசங்கி 3வது அதிகாரத்துல நம்ம பாக்குறப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லி அங்கே பிரசங்கி சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இப்ப அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வாய்ப்புகளுக்கும் ஒரு நேரம் இருக்குது. நம்ம இன்னைக்கு யோசிக்கலாம், ஆண்டவர் நம்மளும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாருப்பா, நாமளும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு முக்காசி பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். நான் வாசிக்கிறேன் பிரசங்கி 3:1, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நடதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. இங்க பாருங்களேன், வேதம் சொல்லுது எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டுதான். பிறந்தா அந்த மனுஷன் மறிக்கிறதுக்கும் ஒரு காலம் இருக்குது, நம்ம நட்டோம் அப்படின்னா நட்டத்தை பிடுங்கிறதுக்கும் ஒரு காலம் இருக்குது, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. அப்ப பிரசங்கி ரொம்ப அழகா சொல்றாரு, இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அப்படின்னா இன்னைக்கு பாவம் செய்யறவன் அவன் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறான்னா ஆண்டவர் செய்யணும்னு விட மாட்டார். பாவம் செஞ்சவன் அவன் தண்டனை அனுபவிக்கிறதுக்கும் ஒரு காலம் இருக்கு, உப்பு தின்னவன் தண்ணியை குடிக்கிறதுக்கும் ஒரு காலம் இருக்குது. அப்ப இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்குன்னு கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக முக்கியமானது. அது பொன்னை போல தங்கத்தை போல சரியாய் பயன்படுத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில இடைபடும் பொழுது அந்த பரலோகம் உங்களுக்கு உறுதிப்படும் என்று என்ன பண்ணுற நாம் பார்க்கின்றோம். அப்போ 9 வசனம் வாசிக்கிறப்ப, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பால் அனுபவிக்கும்படி தேவன் அவர்களுக்கு நியாயமித்திருக்கிற தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். இப்போ வேதம் சொல்லுது, ஆண்டவர் அதை அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்படின்னா சரியா சிஸ்டமேட்டிக்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரா, ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சிருக்கிறார். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நான் மன்னிக்கிறார்னா மன்னிக்கிற வரைக்கும் மன்னிப்பார். நான் அதுக்குள்ள மனம் திரும்பி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். நான் மன திரும்பாததுக்கு முன்னாடி ஒருவேளை நான் மறிச்சிட்டாலோ, அல்லது மன திரும்பாததுக்கு முன்னாடி கடைசி பாதைகள் ஊற்றப்பட்டாலோ, சண்டேலாம் வந்துருச்சோ, என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிரும். அப்போ நான் அதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டேன், ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிங்க, நான் பரிசுத்தமாக வாழ நினைக்கிறேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறப்ப ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறாரு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கின்றோம். ஒரு அருமையான ஒரு வாலிபன் இருக்கிறாரு. அந்த வாலிபன் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப போதை பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையாக இருக்கிறார். போதுகிறோம் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, போதை பழக்கம் குடிக்காத, அடிமையாக இருக்காத, விட்டுரு விட்டுரு விட்டுருன்னு. போதகர் அவனுக்கு பைபிள் ஸ்டடியும் கொடுக்குறாரு. அவனும் பைபிள் படிக்கிறான், வரான் வரான், ஆனால் அவனுடைய வாழ்க்கை மாறவே கிடையாது. அப்போ ஒரு கட்டத்தில் அவன் வாழ்க்கை மாறி வர மாதிரி இருக்குது. உடனே போதகர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கை கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்குது, நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கப்பா, ஆண்டவர்கிட்ட சேர்ந்து வா, நீ உனக்கு பரலோகம் கிடைக்கணும்னா நீ ஞானஸ்தானம் எடுக்கணுன்றேன். உடனே அவனும் சரி நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன் அப்படின்றான். உடனே இந்த சனிக்கிழமை அவன் ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்போ அன்னைக்குன்னு பார்த்து அவனுக்கு வேற ஒரு வேலை வந்துருச்சு. உன என்ன பண்ணுறான், நான் அடுத்த வாட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி போடுகின்றான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அடுத்த வாரம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவன் வாகனத்தில் ஓட்டுறப்ப ஆக்சிடென்ட் ஆகி மறித்து போய் விடுகின்றான். இந்த சம்பவம் ஒருவேளை நமக்கெல்லாம் ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை என்னைக்கு முடிவுக்கு வரும்னு யாருக்குமே தெரியாது. என் வாழ்க்கை எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 2023 வருஷத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஜூலை மாதம் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் 2 பகுதிகளில் அந்த நிலை சரிவு ஏற்பட்டு 300 மேலே ஜனங்கள் கொலை செய்யப்பட்டார்கள், அல்லது 300 மேலே ஜனங்கள் அவங்க மண்ணிலே அவர்கள் மறித்து போய்விட்டார்கள் என்று பார்க்கிறோம். பணக்காரங்க எல்லா விதமான ஜனங்களும் அங்கே இருக்கிறாங்க. பில்டிங்லாம் அடித்து இடிச்சிட்ருக்கு, காரெல்லாம் அப்படியே தண்ணியில் போகுது. யோசித்து பாருங்கள், அவங்க யோசித்துருப்பாங்களா, இவ்வளோ பெரிய மழை வருது, இவ்வளோ பெரிய நிலச்சரிவு வரும், நம்மளாம் மறிப்போம் நினச்சிருப்பாங்களா? நல்லா சாப்பிட்டு நைட்டு நல்லா தூங்கியிருந்துருப்பாங்க. நடுராத்திரியில் இப்படி ஒரு சம்பவம், கேரளா பகுதியில் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலச்சரிவு வந்ததில்லை என்று அந்த வரலாறு சொல்கிறது. இப்போ இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது கூட கடினம் தான். இன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்டேன், திரும்ப அடுத்த வாட்டி மன்னிப்பு கேட்கறது நான் உயிரோடு இருப்பேனான்றதே எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றதே எனக்கு தெரியாது. இப்போ இன்னைக்கு என் வாழ்க்கையை நான் ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்குறேன்னா, ஆண்டவர்கிட்ட மனம் மாறுறேன், ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொன்ன அந்த பையன் அந்த ஒரு சனிக்கிழமை ஒருவேளை எடுத்திருந்தான்னா அவன் வாழ்க்கை மாறி இருந்திருக்கும். ஆனால் அவன் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு நான் திரும்ப அடுத்த வாரம் எடுத்துக்கிறேன், ஆனால் அதுக்குள்ளே அந்த பையன் இல்லை. இன்னைக்கு சாத்தா அவங்கள சுற்றிக்கிட்டு இருக்கிறான், என்ன இருக்கிறான் அப்படின்னா, நீங்கள் பரலோகம் வரக்கூடாது அப்படின்ட்டு. நம்ம வாசிக்கிற 1 பேதுரு 5 அதிகாரத்தில் சாத்தான் கெஜிக்கின்ற சிங்கத்தை போல எவனை விலகலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று. அவன் ஒரு கெர்ச்சிக்கின்ற சிங்கத்தை போல சாத்தான் இருக்கிறான். எதுக்கு இருக்கிறான்னா, எப்போ நம்ம பாவத்தில் விழுவோம், எப்போ நம்ம ஆண்டரை விட்டு வெளியே வருவோம், எப்போ நம்மளை அடிமை ஆக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாத்தான் காத்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்குற பட்சத்தில் அவன் நம்ம நிரந்தரத்துக்கும் அடிமை ஆக்கி விடுவான். அவன் நம்மளை என்ன பண்ணிடுவான்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையவே தலைகளாய் மாற்றி விடுவான். அப்போ அவங்கிட்டிருந்து நாம் மீட்கப்பட வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆண்டவர் அதுதான் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். என் மகனே, என் மகளே, நீ சாத்தனோட வழியில் விழுந்துடாத. இப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாய்ப்பை கொடுத்துருக்கார் உங்கள் வாழ்க்கையிலன்னா அதை ஏற்றுக்கொள்ளுங்க. சரி, அதுக்கடுத்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இரண்டாவது வாய்ப்பு எப்போ முடிவடையும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு வெளிப்படுத்தல் 22:12, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான அவனுடைய பலன் என்னோடு கூட வருகிறது அப்படின்றார். அதாவது ஆண்டருடைய மூன்றாவது வருகையை குறித்து இது குறிக்கிறத பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் அவனுடைய ரிவார்டு அங்கங்கே கொடுக்குறார். ஆண்டருடைய இரண்டாவது வருகையில் நீதிமான்களுக்கு அந்த ரிவார்டு கொடுத்து பரலோகம் கூட்டு போயிடுறார். ஆனால் மூன்றாவது வருகையில் துன்மார்க்கர்களுக்கான ஒரு ரிவார்டு இருக்குது. என்ன அப்படின்னா நரகம், நித்திய ஆக்கினை. இதை குறித்து நம்ம எங்கே படிக்கலாம் அப்படின்னா வெளிப்படுத்தல் 20:10 படிக்கலாம். அப்போ நித்திய ஆக்கினைனா என்ன அப்படின்னு கூட ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம். சிலர் சொல்லலாம் நித்தி நித்தியமாக எரிந்து கொண்டிருக்கிறதுனால அது நித்திய ஆக்கினைன்னலாம். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. நித்திய ஆக்கினை என்பது அவர்களை நித்தியத்துக்கும் அழித்து போடுவிடும். அதாவது அவங்க திரும்ப உயிரோடு வரவே முடியாது, அவங்கள நித்தியத்திற்கும் எரித்து சாம்பலாக்கி விடும். அதுதான் அதோடைய அர்த்தம். நித்திய ஆக்கினைன்னு அதோடைய அர்த்தம் அதுதான். அவங்க திரும்ப அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடையாது. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஏன் படைச்சார், எதுக்காக இந்த பூமிக்கு ஆண்டவர் வந்தார், எதுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்கணும் மறிக்கணும்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்படணும், நான் ரட்சிக்கப்படணும், நம்ம ரெண்டு பேரும் பரலோகத்தில் இருக்கணுன்றதுக்காக தான். இப்போ இன்றைக்கி நாம் அந்த காரியத்தை செய்யாத பட்சத்தில் ஆண்டவர் அவர் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. அவனுடைய இரண்டாவது வருகையில் அப்போ போய் புலம்பி பிரயோஜனம் கிடையாது. அவனுடைய இரண்டாவது வருகையில் உயிரோடு இருக்கக்கூடிய துன்மார்க்குகள் என்ன பண்ணுவாங்களாம், கல் கட்டி அவன் மலை கட்டியும் போய், ஐயோ என் மேலே விழுந்து என்னை சாக அடிச்சிரு, அவர் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா பயம். ஆனால் அவருக்காய் காத்திருந்தவர்கள், அவருக்காக பாடுகளை அனுபவித்தவர்கள், அவர்களுக்காக துன்பத்தை அனுபவித்தவர்கள், அவர்களுக்காக இரத்த சாட்சியாக மறித்தவர்கள், ஆண்டோடைய இரண்டாவது வருகையில் கிறிஸ்துக்குள் மறித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய வருகையில் ஒருவேளை நம்ம மறித்து எந்திரிக்கல அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் அந்த இரண்டாவது மரணத்துக்கு நாம் பாத்திரமாக மாறுகிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், உங்கள் வாழ்க்கை எங்கே போயிட்டுருக்கு, ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுப்பார், எப்போ நீங்கள் மாற போகிறீங்க, எப்போ உங்களுடைய பாவமான வாழ்க்கையை விட போகிறீங்க. எங்கே பார்த்தாலே பாவம் தான் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை சாத்தா வந்து சோதித்தான். இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த இச்சையும் இயேசுக்கு முன்பாக காண்பித்து சோதித்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், அப்பால் எப்போ சாத்தானே. இன்றைக்கி நாம் அப்படி சொல்கிறோமா, சாத்தா அந்த உலகத்தின் இச்சைகளை நம்ம கையில் கொண்டுட்டான். இப்போ தொலைபேசியில் அந்த இச்சைகள் இருக்குது, என்னுடைய பார்வையில் அந்த இச்சைகள் இருக்குது, நம்முடைய பேச்சில் அந்த இச்சைகள் இருக்குது, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் பாவம் கலந்திருக்கிறது. அப்போ இதெல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதெல்லாம் விட்டு வெளியே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தமான சந்ததின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ இன்றைக்கி நான் எனக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்துகிறேன்னா, இப்போ பயன்படுத்தலை அப்படின்னா ஒரு காலம் வரும், அப்போ நான் எவ்வளவு அழுந்தாலும் புலந்தாலும் எவ்வளோ காரியம் நான் பண்ணாலும் எனக்கு இன்னொரு வாய்ப்பு அப்படின்றது கிடையவே கிடையாது. தெர் இஸ் நோ செகண்ட் சான்ஸ் அட் ஆல். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் 22:11 வாசிக்கிறப்ப, அந்நியாயம் செய்கிறவன் அந்நியாயம் செய்யட்டும், அநீதி செய்கிறவன் அநீதி செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவ்வளோதான், நீ இதெல்லாம் பரலோகம் வர்றது கஷ்டம்தான், ஏன்னா நான் உன்னை எவ்வளையோ சொல்லி பார்த்துட்டேன், நீ தேர்தல் மாதிரி தெரில, அதனால் நீ பாவம் தான் செய்யணும்னு நினைக்கிறேன், பாவம் செய், அசுத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன், அசுத்தமாக இரு. ஆனால் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்க, ஒரு நாள் வருது, அந்த நாளில் நீ என்ன அழுதாலும் என்ன புலம்புனாலும் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடையவே கிடையாது அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் கரங்களில் அந்த வாய்ப்பு இப்பொழுது இருக்கும் பொழுது அதை பயன்படுத்துங்க. ஆண்டவர் இப்போ உங்களை மன்னிக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவட்ட மன்னிப்பு கேட்டு பாவம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்கள். நீதிபொலிகளை வாசிக்கிறோம், தன் பாவங்களை
செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332231. எங்கள் இமெயில் முகவரி bibleat awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.